السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالی فی القرآن القدیم الفرقان المجید فبما رحمۃ من اللہ لنت لہم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நம்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றிலேயே தனி மனித வரலாற்றினை நீங்கள் ஆய்வு செய்தாலும் சரி, அல்லது ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்கின்ற முறையில் ஆய்வு செய்தாலும் சரி, அல்லது அல்லாஹுவால் இந்த உலகுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் தனித்தன்மை பெற்றவர்களாக, மனித சமூகத்தினுடைய முன்னோடியாக, முதல் தரமானவராக, மனித குணங்கள் என்று எதையெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லிக்காட்டுகிறதோ, ஹதீஸ்களில சிறந்த நற்குணங்கள் என்றெல்லாம் எதையெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அத்தனை குணங்களிலும் முதன்மையானவர்களாக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் காண முடியும். இந்த உலகத்திலே அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னாலும், அதிலே இஸ்லாமிய அழைப்பு பணி, மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சார பணி 23 ஆண்டு காலங்கள். அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே எந்த மனிதனாலும் அல்லது எந்த குழுவாலும் எந்த கூட்டமைப்பாலும் நிகழ்த்த முடியாத மிகப்பெரிய இமாலய சாதனையை படைத்தவர்கள் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தோதுவாக அவர்களது குணங்களை, அவர்களது நடைமுறைகளை, மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அணுகுமுறைகளை அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இயற்கையாகவே அமைத்து கொடுத்து விட்டான். அல்லாஹ் திருமறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நிறைய வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதிலே இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறான், ஃபபிமா ரஹமத்தின் மின் அல்லாஹி லின் தலஹும். நபியே, நீங்கள் மட்டும் அந்த மக்களிடத்திலே நடிதமாக மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அப்படி நடந்து கொள்வது அல்லாஹு தஆலா உங்களின் மீது ஏற்படுத்தியிருக்கிற ரஹமத்தாகும். மிக அற்புதமாக அவரிடத்திலே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். வலவு குந்த ஃபல்லன் கலீல் அல் கல்வி லன் ஃபல்லூ மின் ஹவுலிக்க. நீங்கள் மட்டும் அவர்களிடத்திலே அதற்கு மாற்றமாக கடின சுபாவத்தோடும் வன்னெஞ்சத்தோடும் கல் மரதோடும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டும் அவர்கள் வெருண்டோடி இருப்பார்கள். எனவே பாஃபுவான்கும் அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்கள் ஏதாகிலும் குற்றங்குறைகளை செய்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தகஃபிரலகும், அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிருகும் ஃபில் அம்ரி, காரியங்களிலே முக்கியமான விஷயங்களிலே அவர்களோடு நீங்கள் ஆலோசனை கலந்து கொள்ளுங்கள். ஃபைதா அசம் தவக்கல் அல் அல்லாஹ். அப்படி நீங்கள் ஆலோசனை கலந்து ஒன்றின் மீது உறுதி எடுத்து விட்டால், ஒரு முடிவு எடுத்து விட்டால், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள், தவக்குள் வையுங்கள். இன் அல்லாஹ் யுஹிப்புல் முதவக்கிலீன். அல்லாஹு தஆலா யார் தன்னின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களை நேசிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். பெருமானார் அல்லாஹ்வுடைய அந்த குணத்தை, அந்த நளினத்தை, அந்த மென்மையை அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான். இது இந்த வசனம் இறங்கியதற்குரிய பின்னணியை நாம் பார்க்கிற போது, உஹத் யுத்தத்திற்கான ஆலோசனை நடத்துகின்ற நேரத்திலும் சரி, யுத்தம் நடைபெறுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தரவை மீறி அந்த குன்றின் மீது சஹாபாக்கள் இறங்கிய போது, அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு, ஈடு செய்ய முடியாத பாதிப்பு, 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஹசரத் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் மிக கொடூரமான முறையில் வன் செயலால் அவர்கள் மரணமடைந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைந்தது, அவர்களது முகத்திலே மிகப்பெரிய ஆழமான காயம் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குன்றின் மீது நின்றவர்கள் தன்னிச்சையாக இறங்கிய காரணத்தினால்தான். இப்படி ஒரு மாபெரும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள், ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதற்கு முன்னால் அவர்கள் அங்கிருந்து இறங்கி இருக்கிறார்கள். இவர்களால் தான் போர்னுடைய நிலையே தலைகீழாக மாறி இருக்கிறது என்றெல்லாம் இருந்தாலும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை கடிந்து கொள்ளவில்லை, அவர்கள் மீது கோபித்துக் கொள்ளவில்லை, மிக மென்மையாக மிக அழகான முறையில் அவர்களிடத்திலே நடந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் வருந்துகிற போது அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இவ்வளவு பெரிய தவறு செய்தும் கூட நம்மிடத்திலே இவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்களே என்று சஹாபாக்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதத்தை பாராட்டி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அவர்களிடத்திலே நீங்கள் இன்னும் மேலும் அவருடைய பாவங்களை, குற்றங்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அவர்களிடத்திலே கலந்து கொள்ளுங்கள், இவர்கள் மாறு செய்துவிட்டவர்கள், தவறு செய்துவிட்டவர்கள் என்பதற்காக வேண்டிய அவர்களை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள், அவர்களோடு ஆலோசனையிலே கலந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்ச நிலையிலே இருந்த போதிலும் கூட, மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்ட பிறகும் கூட நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் இங்கே பாராட்டி சொல்லிக் காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மண், மக்கா நகரம் இருக்கிறதே அரபகம், அன்றைய காலகட்டத்திலே கிபி 570 சொல்கிற அன்றைய காலகட்டத்திலே உலக அரசர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நகரமாகும் அரபகம் என்பதே. ஏனால் அந்த அளவுக்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை, மூர்க்கத்தனமான செயல்பாடுகள். அந்த காலத்திலே நாடுகளை பிரிப்பதற்காக வேண்டிய அரசர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று தங்களுடைய ஆட்சியை அங்கே நிறுவுவார்கள். அப்படி அரபகத்திற்கும் சில ஆட்சியாளர்கள், அரசர்கள் அந்த காலத்திலே வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து, அவர்களது முரட்டு சுபாவத்தை பார்த்து, அங்கே போரிடாமல் அந்த நாட்டை விட்டு திரும்பி இருக்கிறார்கள். ஏண்டாம் இந்த நாட்டிற்கு, இவர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதிக்கு படை நடத்தி வந்தோம் என்று வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதி அரபகம் என்பது. மகா அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற அவரும் கூட அரபகத்திற்கு படை நடத்தி போயிருக்கிறார். அந்த மக்களுடைய வாழ்வை கவனித்து, அவர்களது அன்றாட வாழ்க்கையை கவனித்து, இவர்களிடத்திலெல்லாமா போர் செய்வது என்று வெறுமனை திரும்பி இருக்கிறார் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகிறது. உலக சமுதாயங்களால் புறக்கணிக்கப்பட்டு, உலக சமுதாயங்களால் காட்டுமிராண்டி என்பதாக முத்திரை குத்தப்பட்டு, அத்தனை மக்களாலும் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் அரபிகள். அவர்களுக்கென்று ஒரு ஆளுமை திறன் கிடையாது, ஆட்சி அதிகாரம் கிடையாது, நிர்வாகம் கிடையாது, தாண்டோணித்தனமான போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். வரலாற்றிலே குறிப்பிடுவார்கள், அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகின்ற அந்த காலத்திலே உலகிலேயே அந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயம் இல்லை, அந்த அளவுக்கு மிகவும் தாழ்ந்தவர்கள், கேடு கட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது 23 கால வாழ்க்கையிலே, அவர்களது அயராத முயற்சியிலே எப்படிப்பட்ட மனிதர்களாக மாற்றி காட்டினார்கள் என்று சொன்னால், உலகிலே அது போன்ற ஒரு மனித இனம் பிறக்கவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு, உலகிலே அது போன்ற ஒரு ஆளுமை திறன் இருந்தவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மகா மனிதர்களாக மாற்றி காட்டினார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்வார்கள், நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்திலே ஒரு சிறந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது என்னை பின்பற்றிய சஹாபாக்கள் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு மாற்றி காட்டினார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறுகிய கால வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே நாம் பார்க்க வேண்டும். நாமெல்லாம் இன்னும் ரசூலுல்லாஹி பத்தி புரியல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி புரியாத காரணத்தினால் தான் எதையெதையோ பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக அறிஞர்கள், ஆய்வாளர்கள், உலக வரலாறை ஆய்வு செய்கிறவர்கள் அத்தனை பேர்களும் கொடுக்குகின்ற முகவரி என்ன தெரியுமா? நம்பர் ஒன் மனிதர். இந்த உலகிலே பிறந்த மனித சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த மனிதர், மிக நல்ல குணமுள்ள மனிதர், எல்லா வகையிலும் சிறந்தோங்கியவர், பல பல்லாயிரம் பல கோடி மக்களுக்கும் மனதிலே மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர், தாக்கத்தை ஏற்படுத்தியவர், அப்படிப்பட்டவர்களிலே முதல் மனிதர் என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடையாளம் காட்டுகிறார்கள். அப்படியானால் அவர்களது வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த ரசூல் எப்படிப்பட்டவர், அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நம்மை சமுதாயமாக அடிமைகளாக, அதாவது பின்பற்றுகிறவர்களாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பெண்மணிகள், அந்த காலத்திலே உள்ள பெண்மணிகளுக்கு கூட மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற அந்த ஆர்வத்தின் காரணமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளின் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையின் காரணமாக எப்படியெல்லாம் வந்து அணுகி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, அஸ்மா பின்த் யசீத் என்று சொல்லுகிற ஒரு அன்சாரி பெண்மணி ரசூலுல்லாஹி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை அத்தனை மனிதர்களுக்கும் நபியாக ஆக்கியிருக்கிறான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் உங்களை நபியாக ஆக்கியிருக்கிறான், எனவே நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய நபி என்பதாக நம்பி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களது பெண்களின் சார்பாக அவர்கள் என்னை நியமித்து தூதுவராக அனுப்பி வைத்திருக்கிறார்கள், சில விஷயங்களை பற்றி உங்களிடத்தில் விளக்கம் கேட்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, என்னை தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்திலே கேட்க வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், எங்க நாங்கள் ஒரு கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு வீட்டிலே அடங்கி கிடக்கிறோம், எங்கேயும் நாங்கள் செல்வதில்லை, எங்களது வாழ்வு முழுவதுமே அந்த வீட்டோடே முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்கள் அப்படியல்ல, அவர்கள் நிறைய நன்மைகளை செய்கிறார்கள், ஜுமா தொழுகிலே கலந்து கொள்கிறார்கள். வார்த்தை கவனிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்கள் ஜுமா தொழுகிலே கலந்து கொள்கிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜுமாவில் ஒரு பெண்ணும் கூட பள்ளிவாசலுக்கு போனது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்லாது. அந்த பெண்மணி என்று கேட்கிறார், ஆண்கள் ஜுமாவிலே கலந்து கொள்கிறார்கள், ஜமாத்து தொழுகையிலும் கலந்து கொள்கிறார்கள், நோயாளியை விசாரிக்க நலம் விசாரிக்க செல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், அதுபோல ஜிஹாதிலும் கலந்து கொண்டு ஜிஹாதிலே தங்களது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டு வீர மரம் அடைகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களும் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவர்களது அவர்களது ஊரிலே இல்லாத போது அவர்களது பொருள்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், அவர்களது குழந்தைகளை நாங்கள் சுமக்கிறோம், அவைகளை நாங்கள் வளர்த்துகிறோம், அவர்களது ஆடைகளை நாங்கள் நெய்த்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிற போதும் ஜிஹாதுக்கு போகிற போதும் அவர்களது குடும்பத்தார்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருந்து நாங்கள் பணிவிடை செய்கிறோம். அப்படி இருக்கிற போது நாங்கள் எப்படி அவர்கள் அளவுக்கு நன்மையை பெற முடியும், அவர்கள் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு எப்படி நாங்கள் நன்மையால் அவர்களுக்கு ஈடாக வர முடியும்? ரசூலுல்லாஹி இடத்திலே வந்து கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிவார்ந்து கேள்வி கேட்ட போது தன்னுடைய சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், தீனுடைய விஷயத்திலே இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கக்கூடிய பெண்மணியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி இவ்வளவு ஆழமாக வந்து சிந்தித்து இப்படி கேள்வி கேட்பார் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், பெண்மணியே நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள், அப்படியே உன்னை யார் அனுப்பி வைத்தார்களோ அந்த பெண்களிடத்திலும் போய் சொல்லு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு மார்க்க விஷயத்திலே கட்டுப்பட்டு அவனுடைய திருப்தியை நாடி அவனுக்கு பணிவிடை செய்து வீட்டிலேயே அவள் தன்னுடைய கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வருவாளோ. அப்படிப்பட்ட பெண், நீ சொன்ன அல்லவா ஒரு ஆண் அவன் என்ன நன்மைகளை அடைகிறானோ அதற்கு ஈடாக அவன் அந்த பெண்ணும் நன்மையை பெற்றுக் கொள்வாள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாதிரி நீங்க பள்ளிக்கு ஜுமாவுக்கு வரணும் ஜமாத்துக்கு வரணும்னு சொல்லல, வீட்டிலே இருந்து கொண்டு கணவனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவள் அந்த ஆண் பெறுகிற அத்தனை நன்மையும் ஒரு பெண் பெற முடியும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்ட அந்த பெண்மணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அங்கிருந்து விடை பெற்றுச் சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தின் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது இருந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த போதனைகள் அவ்வளவு ஆழமாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், வேகமாக வந்தார். ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே வந்து நின்று கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார். விபச்சாரம் செய்வதிலே அவ்வளவு இன்பம் பெற்றவர், அவர் அவ்வளவு ஈடுபாட்டுடையவர். நான் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன், எனக்கு நீ விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் கொதித்தெழுந்தார்கள். யாரிடத்திலே வந்து என்ன பேசுகிறார் இவர், எந்த இடத்திலே வந்து பேசுகிறார் என்று ஆத்திரப்பட்டார்கள். ஒரு சஹாபி இருந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், இப்போது அவருடைய தலையை கொய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபப்பட்ட அந்த சஹாபி அமர்த்தி, அமைதியாக இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை அமர்த்தி விட்டு அந்த வாலிபரை அருகே வர சொல்லி சொன்னார்கள். பக்கத்திலே அமர சொன்னார்கள். அமர்ந்து விட்டு அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள், வாலிபரே, நான் சில கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறீர்கள், யாரையாவது ஒரு பெண்ணைத்தான் நீங்கள் விபச்சாரம் செய்வீர்கள். நான் இப்போது கேட்கிறேன், உன்னை ஈன்றெடுத்த தாய் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். யார சூழல்லா, அது எப்படி நான் விரும்புவேன், விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். அப்படியானால் அவருடைய சகோதரி விபச்சாரம் செய்ய நீ அனுமதி கொடுப்பாயா என்று கேட்டார்கள். நான் அனுமதிக்க முடியாது யார சூழல்லா என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார்கள். உன்னுடைய சிற்றன்னை, உன்னுடைய அத்தை, அவர்களெல்லாம் விபச்சாரம் செய்ய விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யார சூழல்லா, ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி இருக்கிற போது இன்னொருவருடைய தாயை, இன்னொருவருடைய சகோதரியை, இன்னொருடைய சிற்றன்னையை நீ விபச்சாரம் செய்ய அவர் அனுமதிப்பாரா, அவர் விரும்புவாரா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர், நாம் இப்படி ஒரு பாரதூரமான கேள்வியை கேட்டுவிட்டோமே என்று சொல்லி தலை குனிந்து வெக்கத்தால் அப்படியே முகம் தாழ்த்தி கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை பார்த்து, நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு, உன்னுடைய விஷயத்தில் எதையெல்லாம் நீ வெறுப்பாயோ அதையே மற்றவர்களுக்கும் நீ வெறு, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் வெறும் வெளி தோற்றமான விஷயங்களை மட்டும், அனுஷ்டானங்களை மட்டும் கடைபிடிப்பதல்ல. ஒரு முஸ்லிம் தனக்கு விரும்புவதையே மற்ற ஒரு முஸ்லிமுக்கும் விரும்ப வேண்டும், ஒரு முஸ்லிம் தனக்கு எதை வெறுக்கிறானோ அதை மற்றவர்களுக்கும் வெறுக்க வேண்டும் என்ற போதனை அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு, அப்படி ஒரு கேள்வியை கேட்டதே தவறு என்று அவர் உணரும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செய்தார்கள். அந்த மனிதர் தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவருடைய மனதிலே அந்த எண்ணம் மிகைத்திருந்தது. ரசூலுல்லாஹ் அவர்களே கேட்டார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளம் சுத்தமாவதற்கு, என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த வியாதி நீங்குவதற்கு நீங்கள் துவா செய்யக்கூடாதா என்று பரிதாபமாக கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதரின், இந்த வாலிபரின் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவரது பாவங்களை மன்னித்து விடுவாயாக, கற்பொழுக்கமுள்ள வாலிபராக இவரை நீ ஆக்குவாயாக என்று மூன்று பிரார்த்தனைகளை செய்துவிட்டு அந்த மனிதருடைய நெஞ்சிலே கையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்தார்கள். அவர் வெளியிலே போகிற போது சொல்லிக் கொண்டு போனார், விபச்சாரத்தின் மீது முழு ஆசை கொண்டவனாக நான் பள்ளிக்குள்ளே நுழைந்தேன், ரசூலுல்லாஹை சந்தித்து விட்டு நான் போகிற போது இந்த உலகிலே எனக்கு அதை விட வெறுப்பான ஒன்று கிடையாது என்று சொல்லிவிட்டு போனார். இதை அறிவிக்கக்கூடிய அதாபின் எஸ்ஆர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், அதற்கு பிறகு இறுதி காலம் வரையிலும் அவர் எந்த தவறிலும், அவர் கற்பொழுக்கம் கெட்டு போகிற எந்த வேலையிலும் அவர் ஈடுபடவில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வன்மையாக வந்தவர்களிடத்திலும் கூட, கடினமாக வந்தவர்களிடத்திலும் கூட இப்படித்தான் சாதுரியமாக அவர்களை சென்று அவர்களிடத்திலே உபதேசித்து அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இதுபோன்ற ஹதீஸ்களிலே பார்த்தால் ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அபூமாமத்தவர் ஃபாஹிலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு அறிவிக்கிறார்கள். அத்தாபின் யசார் அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில் வந்தார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை சந்திப்பதற்கு நான் அவரிடத்தில் அனுமதி பெற வேண்டுமா என்று கேட்டார்கள். எப்படி பாருங்கள், எப்படி வாழ்ந்த மக்கள், எந்த நாகரிகமும் தெரியாத மக்கள், எந்த நாகரிகத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கும் இல்லாத, அதற்குள் இல்லாத மக்கள். எல்லாவிடத்திலே சமூகம் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்ட போது அவர்கள் எதையெல்லாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை நான் சந்திப்பதற்கு அனுமதி பெற வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அனுமதி பெற வேண்டும். அவருடைய அனுமதி பெற்றுத்தான் அவர் இருக்குகின்ற அறைக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபிக்கு ஆச்சரியமாக இருந்தது, யா ரசூலுல்லாஹ், என்னை ஈன்றெடுத்த தாய், அவரிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் நான் அவரிடத்திலே செல்ல வேண்டுமா? ஆம், அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். திரும்ப அவர் கேட்டார் மூன்றாவது முறையாக, யா ரசூலுல்லாஹ், என்னை பெற்றெடுத்தவள் அல்லவா அவள், அவரிடத்திலே நான் எதற்கு அனுமதி பெற வேண்டும்? என்னுடைய பெற்ற தாயை சந்திப்பதற்கு நான் எதற்காக அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள், உன்னுடைய தாய் அரைகுறை ஆடையோடு உள்ளே இருந்து கொண்டால் அதை பார்ப்பதற்கு நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அவர்கள் அறைகளில் இருக்கிற போது சற்று கவனக்குறைவாக இருப்பார்கள், சற்று ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்று இருப்பார்கள், உடனே நுழைந்து விடக்கூடாது, அது தவறாகும். பெண்கள் விஷயத்தில் மட்டுமல்ல ஆண்கள் விஷயத்திலும் அப்படித்தான், வீட்டுக்குள்ள டக்குன்னு உள்ள போயிடக்கூடாது. அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது, அவர்கள் இருக்குகின்ற நிலையில இருந்து உங்களை சந்திக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அந்த நிலையில இருப்பார்கள். சில பேர் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை, உள்ள சல்லுன்னு போயிடுறது. மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவ்வாறு செல்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, அப்படி போகக்கூடாது. அப்ப அந்த சாபிடத்திலே செல்லல்லாஹு இப்படி கேட்டார்கள், குறைவான ஆடையோடு இருக்கிற உன்னுடைய தாயை நீ பார்க்க விரும்புவா? இல்லை, யாரும் சொல்ல விரும்ப மாட்டேன். அப்படித்தான் என்று சொன்னார்கள். அப்படினால் இந்த அனுமதி பெற்றால் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த ஒழுக்க முறைகளை பார்க்கிறோம், அவர்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை நெறியை பார்க்கிறோம். சகோதரர்களே, தாது சலாசில் என்று சொல்கிற ஒரு இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 சஹாபாக்களை படையாக அனுப்பி வைத்திருந்தார்கள். 10 நாட்கள் பயணம் செய்து அந்த இடத்தை அடைய வேண்டும். அது பயங்கரமான குளிர் பிரதேசம். எப்போதுமே அந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திலும் சரி, யார் படை நடத்தி போகிறாரோ தளபதி அவர்தான் இமாமாக நின்று தொலை வைப்பார், அது வழக்கம். அமருமுன் ஆசிரியல்லா தாலானவர்கள் அந்த படைக்கு தளபதியாக இருக்கிறார்கள். அந்த படையில் அபூபக்கர் சித்தீக்ரலானவர்கள் இருக்கிறார்கள், உமர்முன் ஹத்தாப் ரலியல்லா தாலானவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தளபதியாக அமர்ந்த ஆசர் அல்லா தாலானு அந்த படை நடத்தி போயிருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான குளிர் இரவு நேரத்தில் அமர்ந்த ஆசர் அல்லா தாலானுகளுக்கு ஜனாபத்து ஏற்பட்டு விடுகிறது, குளிப்பு கடமையாகி விடுகிறது. ஆனால் குளிக்கிறதுக்கு அவர்களுக்கு மனவானவில்லை, கடுமையான குளிர். அந்த குளிரிலே குளித்து விட்டால் ஒரு கால் உயிருக்கு கூட ஆபத்து உண்டாகிவிடும் என்ற காரணத்தினால் அவர் தயமம் செய்து விட்டு தொலை வைத்து விட்டார்கள். இது விஷயம் தெரிந்தபோது சஹாபாக்களுக்குள்ளே சலசலப்பு உண்டாயிற்று. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் கூட என்ன இவர் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். சரி, படை தளபதி ஆயிற்று, இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டார்கள். அதற்கு மறுநாள் குளிரினுடைய தாக்கம் அதிகமானது. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, ஒரு இடத்துல நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் வழி, வேற வழி கிடையாது. நெருப்பை மூட்டி கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற போது அந்த இடத்திற்கு திடீரென வந்த அமர்மஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நெருப்பை அணைத்து விடுங்கள், தீ நெருப்பு எரிக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள். அப்பவும் அவங்களுக்கு கொஞ்சம் மன சலசலப்பு உண்டாயிற்று. அப்போதும் அவர்கள் ஒன்றும் பதில் பேசவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். மூன்றாவது நாள் போரிலே மகத்தான வெற்றி அடைந்தார்கள் முஸ்லிம்கள். எதிரிகளை ஓட ஓட விரட்டினார்கள். அவர்கள் திக்குமுக்கு தெரியாத அளவுக்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். பரந்த நிலத்திலே அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென அமர்நாசல்லான் அவர்கள் உத்தரவிட்டார்கள், அவர்களை துரத்தி பிடித்துக் கொள்ள வேண்டாம், அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் ஏற்பட்டு விட்டது. என்ன, நீங்க ஒவ்வொன்னா புதுசு புதுசா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று ஆத்திரப்பட்டு நாங்க அவங்களை துரத்தி தான் போவோம், அவங்களை துரத்த கூடாது, இதோடு படை வாபஸ் பெறப்படுகிறது, எல்லாரும் மதீனாவுக்கு திரும்பி விடுங்கள் என்று உத்தரவு போட்டு விட்டார்கள். அங்கிருந்து நேராக மதீனாவுக்கு வந்தார்கள். வந்தவுடனே ரசூலுல்லா இடத்திலே புகார் கொண்டு போனார்கள், யா ரசூலுல்லா, தளபதி அவர்கள் இப்படி மூன்று இடங்களிலே இப்படி தவறு செய்து விட்டார். ஒன்று, ஜனாபத்துடைய நிலையிலே தயமும் செய்து துளு வைத்து விட்டார். இரண்டாவது, நெருப்பு மூட்டிக் கொண்டிருக்கிற போது குளிருக்காக வேண்டி நாங்கள் நெருப்பு காய்ந்து கொண்டிருந்தோம், அதை செய்ய வேண்டாம் என தடை விதித்து விட்டார். மூன்றாவதாக, எதிரிகளை விரட்டி பிடித்து அடிக்க வேண்டாம், கொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு உடனடியாக அங்கே பதில் சொல்லவில்லை. நம்ம கிட்ட சொல்ற யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரை பத்தி புகார் சொல்லுகிற போது அதை முழுதாக நம்பிவிடும், அந்த மனிதரை கூட கூப்பிட்டு கேட்க மாட்டோம், இந்த மாதிரி புகார் வருகிறதே என்று விசாரிக்க கூட மாட்டோம், அப்படியே முழுசாக நம்பி விடுவோம், இதுதான் நம்முடைய பண்பு. ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்யவில்லை. பெரும்பெரும் சஹாபாக்கள் உமர் அல்லா தாலானு புகார் செய்கிறார்கள், உமர் சொல்லிவிட்டாரே, அபுபக்கர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அமைதியாக இருக்கவில்லை. ஒரு ஆளை அனுப்பி அமர் பின் நாஸர் அல்லா தாலான் அவர்களை அழைத்து வரும்படி சொன்னார்கள். அவர் பள்ளிவாசலுக்கு வந்தவுடனேயே பக்கத்திலே உட்கார வைத்து விட்டு போர்னுடைய நிலைகள் எல்லாம் பற்றி விசாரிச்சார்கள், எல்லாம் விவரமா சொன்னாங்க. அதுக்கப்புறம், உங்களிடத்தில் இப்படி மூன்று புகார்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே, உங்களை பற்றி அதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்ப அம்ரு நாஸ் அல்லா தான் சொன்னார்கள், யார் ரசூலல்லா, அன்று எனக்கு ஜனாபத் ஏற்பட்டு விட்டது, குளித்தால் கடுமையான குளிர் நேரம், நான் இறந்து விடுவேனோ என்று நான் பயப்பட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், கொன்று விடாதீர்கள். இன்னல்லாஹ கானபிக்கும் ரஹீமா, அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே உங்களின் மீது கருணையுள்ளவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இந்த வசனம் தான் தற்கொலை ஹராம் என்று சொல்லுகிற வசனம். எந்த ஒரு மனிதனும் தனக்குத்தானே தீங்கு செய்துவிடக்கூடாது, தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளக்கூடாது, தன்னைத்தானே அறுத்துக் கொள்ளக்கூடாது, காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது, அவைகள் அத்தனையுமே தடை செய்யப்பட்டதாகும். அப்படி அந்த காரணத்தினால் நான் ஜனாபத்துடைய நிலையிலே தைமம் செய்து நான் தொலை வைத்து விட்டேன், யார் சொல்லல்லா, அது தவறா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அது தவறல்ல, நீங்கள் செய்தது சரிதான் என்று சொன்னார்கள். அடுத்து, ஏன் நெருப்பை அணைக்க சொன்னீர்கள் என்று கேட்டபோது, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் எதிரிகளுடைய பக்கத்திலே நாங்கள் இருந்தோம், அவர்களுக்கு நெருக்கமாக நாங்கள் போய்விட்டோம், அந்த நேரத்திலே நெருப்பை மூட்டி அதனுடைய வெளிச்சத்தின் காரணமாக நாங்கள் இருப்பது எதிரிகளுக்கு தெரிந்து விட்டால் அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுவார்கள் என்ற பயத்தினான் காரணமாகத்தான் நான் நெருப்பை அணைக்க சொன்னேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சரி என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், எதிரிகளை விரட்டி பிடிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன், நாங்கள் அவர்கள் தோல்வி அடைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களை துரத்திக் கொண்டே போனால் ஒரு இடத்திலே அவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து இருந்து எங்களை சூழ்ந்து கொள்வார்களோ என்று நான் பயப்பட்டேன், எனவே அவர்களை துரத்தி பிடிக்க வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் ஆமோதித்து சிரித்துக் கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய தோழர்கள் அவர்கள் ஒருவரை பற்றி புகார் சொல்லுகிற போதும் சரி, குற்றச்சாட்டு சொல்லுகிற போதும் சரி, அது எந்த முறையில் அணுக வேண்டுமோ, எப்படி அதை தீர்வு காண வேண்டுமோ, அப்படி தீர்வு கண்ட அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே உன்னத மனிதராக திகழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பற்றி இந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து வைத்ததை விட மாற்று சமூகத்தினர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள், நன்கு தெளிவடைந்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்றைக்கு ரசூலுல்லா பிறந்த தினம் வருகிறதோ அன்றைய தினத்தில் டாஸ்மார்க் கடைகள் அத்தனையுமே விடுமுறை, அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அந்த பிறந்த நாளை கண்ணியப்படுத்தி அதற்கு மதிப்பளித்து அன்றைக்கு இவர்களெல்லாம் சேர்ந்து குடித்து விட்டு குமாலம் அடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி, அமைதி காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உன்னதமான பணியை சென்ற சில வருஷங்களுக்கு முன்னால் உள்ள அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியது, இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. நான் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவன், நான் தான் ரசூலுல்லாஹி நேரடியான வாரிசு, நாங்கள் தான் ரசூலுல்லாஹி கொண்டு வந்த மார்க்கத்தை கலப்படமில்லாமல் நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை அலட்சியப்படுத்துகிறார்கள், விமர்சிக்கிறார்கள். அப்படி யாரை அதை அனுசரிக்கிறார்களோ அவர்களை பற்றி தாறுமாறாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் இஸ்லாத்தை பற்றி, இவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வாழ்ந்த இந்த பூமி 23 ஆண்டு கால வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது அவர்களது செயல்பாடுகளால், அவர்களது குணங்களால். எனவே அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான் திருக்குறானிலே, நீங்கள் உயரிய குணத்தின் மீது இருக்கிறீர்கள், உங்களை ரஹமத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹாலா புகழ்ந்து திருக்குறானிலே சொல்கின்ற வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி அவர்களை, அவருடைய கீர்த்தியை, அவர்களது புகழை மென்மேலும் உயர்த்தி இருக்கிறான். எனவே அந்த நாளை நாமும் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோம், சந்தோஷமான நாளாக எடுத்துக்கொள்வோம். அன்றைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் என்னென்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அவைகளை செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணத்தை, அவர்களது புகழை மென்மேலும் பரப்புவோம். இந்த சமூகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படுகிற காலம் வரையிலும் இந்த சமுதாயம் நிலைத்திருக்கும், நிமிர்ந்து நிற்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுவது எப்போது குறைந்து போகிறதோ அந்த நேரத்திலே இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவு உண்டாகும், அவமானம் உண்டாகும். அதற்காகத்தான் சிலர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு நிலையை நாம், அதிலிருந்து நம்ம விடுவித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை அறிவதற்கும் அதை ஆராய்வதற்கும் நாம் உட்பட வேண்டும். உன்னதமான வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவைகளை பின்பற்றுவதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிமுறைகளை அடியொற்றி பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்